ஒன்று சாமுவேல் அத்தியாயம் 19. தாவீதைக் கொன்றுபோடும்படி சவுல் தன்னுடைய மகனான யோனத்தானோடும் தன்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லோரோடும் பேசினான். சவுலின் மகனான யோனத்தானோ தாவீதின்மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என்னுடைய தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்றுபோட வகை தேடுகிறார். இப்போதும் நாளைக்காலை நீர் எச்சரிக்கையாக இருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியிலிருக்கும் இடத்தில் என்னுடைய தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என்னுடைய தகப்பனோடு பேசி நடக்கும் காரியத்தைக் கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன்னுடைய தகப்பனாகிய சவுலோடு தாவீதுக்காக நலமாக பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் இருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. அவனுடைய செய்கைகள் உமக்கு அதிக உபயோகமாக இருக்கிறதே. அவன் தன்னுடைய உயிரை தன்னுடைய கையிலே வைத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினால் யெகோவா இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் காரணமில்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் ஏன் பாவம் செய்கிறீர் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லைக் கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று யெகோவாவுடைய ஜீவனைக் கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளையெல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுலினிடத்தில் கூட்டிக் கொண்டு போய்விட்டான். அப்படியே அவன் முன்பு போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டுப் போய் பெலிஸ்தர்களோடு யுத்தம் செய்து அவர்களை பயங்கரமாக வெட்டியதால் அவர்கள் அவனுக்கு முன்பாக சிதறி ஓடிப்போனார்கள். யெகோவாவால் விடப்பட்ட தீய ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து தன்னுடைய ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன்னுடைய கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடே சேர்த்து உருவக் குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று இரவு ஓடிப்போய் தன்னை தப்புவித்து கொண்டான். தாவீதை காவல் செய்து மறுநாள் காலையில் அவனை கொன்று போடும்படி சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று இரவில் உம்முடைய ஜீவனை தப்பித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்குவிட்டாள். அவன் தப்பி ஓடிப்போனான். மீகாளோ ஒரு சிலையை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதின் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு போர்வையினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் காவலர்களை அனுப்பினபோது அவர் வியாதியாக இருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் காவலரை அனுப்பி அவனை கொன்று போடும்படி கட்டிலோடே அவனை என்னிடத்திற்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான். காவலர்கள் வந்தபோது இதோ சிலை கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்கக் கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏமாற்றி என்னுடைய எதிரியை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவிலிருந்த சாமுவேலிடத்திற்குப் போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோத்திலே தங்கியிருந்தார்கள். தாவீது ராமாவில் உள்ள நாயோத்திலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர காவலரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய காவலர்களின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கியதால் அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் வேறே காவலரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் முறையும் சவுல் காவலரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்குப் போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றின் அருகே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவிலுள்ள நாயோத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவிலுள்ள நாயோத்திற்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கியதால் அவன் ராமாவிலுள்ள நாயோத்திலே சேரும் வரை தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன்னுடைய உடைகளை கழற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் இரா முழுவதும் உடை இல்லாமல் விழுந்து கிடந்தான். எனவே சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்கள்.